நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோயம்புத்தூர் மாவட்ட மூலிகை மற்றும் மரம் வளர்ப்போர் சங்கம், கோவை வன மரவியல் அலுவலகம் மற்றும் வன விரிவாக்க மையத்தின் உதவியுடன் 125வது கருத்தாய்வு கூட்டத்தில் மஞ்சள் கரிசாலையின் மகத்துவம் பற்றி புலவர் மு. ராமலிங்கம் அவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்தார்.
பிரிவேது இனிவினை பிடித்தனம், உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெருஞ்சோதி என்கின்ற வள்ளல் பெருமானுடைய வார்த்தைகளை வழித்தடமாக கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள், அருமை சகோதர சகோதரிகள் அத்துணை பேரையும் ஒட்டுமொத்தமாக வணங்கி மகிழ்கின்றேன். 125வது நிகழ்வு, ரொம்ப அற்புதமான நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு டாக்டர் ஒரு அம்மா போனாங்க, எங்க வீட்டுக்காருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குதுங்க, நீங்க சிறந்த டாக்டர்னு கேள்விப்பட்டேன், ஆகையினால இந்த தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு நீங்க ஏதாவது மருந்து கொடுக்கணும்னு சொன்னாரு. உடனே டாக்டர் மருந்து கொடுத்தார். ஒரு 3 மாசம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்க முன்னேற்றத்தை பத்தி பேசலாம்னாரு. ஒரு 3 மாதம் கிடைத்து மறுபடியும் போனாங்க. டாக்டர் கேட்டார், அம்மா 3 மாசத்துக்கு முன்னால உங்க வீட்டுக்காரர் கொண்டு வந்தீங்க, ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் எழுந்து 6 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னு வியாதிய சொன்னீங்க, மருந்து கொடுத்திருக்கிறேன், இப்ப கொஞ்சம் வளர்ச்சி ஏதாவது இருக்குதான்னாரு. நிறைய முன்னேற்றங்க. எப்படி என்னாங்க, முன்ன 6 கிலோமீட்டர் நடந்தார், இப்ப 12 கிலோமீட்டர் நடக்கிறாரு, வளர்ச்சி தானே? அது தீய வளர்ச்சி. ஆனால் இயற்கை உண்மையதாய் இயற்கை விளக்கமுமாய் அயற்பிலா சிற்சபை அருட்பெருஞ்சோதின்னு சொல்வார். வாழ்க்கை என்பது இயற்கையோடு கலந்ததாக இருக்க வேண்டும், வாழ்க்கை என்பது இயற்கையினுடைய விளக்கமாக அமைய வேண்டும், செயற்கையினுடைய மிளர்ச்சியாக செயற்கையினுடைய அடிமையாக வாழ்வு இருக்கக்கூடாது. அதுல குறிப்பாக தாவரங்கள், அதிலும் குறிப்பாக மரங்கள். ஒன்ன நம்ம நினைச்சு பார்க்கணும், எந்த கல்யாண வாசத்திலேயாவது வாழைமரம் கட்டாத ஒரு கல்யாணம் நடந்திருக்குதா? அது ஏன் வாழைமரம் வைக்கிறோம்? வாழ்கின்ற மரம், வாழ்ந்த மரம், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மரம், நம்மை வாழ வைக்க போகின்ற மரம், அதனால வாழை மரம் கட்டுறோம். பாதி காலத்துல மரத்தை வளர்த்து அதனுடைய அடியில திருமணம் பண்ணிக்கணும், அதுதான் பழைய கால முறை. மரத்தின் அடியில தான் திருமணமே காரணம், இதுதான் உன்னை வாழ வைக்க போகின்றது என்ற முறையில தான் வாழை மரத்தை வளர்த்து திருமணம் செய்து கொண்டார்கள். அது நாளடைவில் வாழை மரத்தை வெட்டியாந்து வச்சு கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அதையாவது வாழை மரம் கட்டணும்ன்ற ஒரு சாங்கித்தையாவது பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். உள்ள பாருங்க, அந்த பந்தக்காலுக்குள்ள அரசாணிக்கால் நடுவாங்க. அரசாணிக்கால் அரசாணிக்கால் சொல்றது, அரசன் ஆணைக்கால், அரசனுடைய ஆணைக்கு அடையாளமாக வருகின்ற கொம்பு. அதாவது அந்த மன்னனை முன்னிலையில வைத்து அந்த திருமணம் நடக்கிறதாக அர்த்தம். அந்த திருமணத்திற்கு மன்னரே கிட்ட இருந்து தன் கையால தாலி எடுத்து கொடுத்து தானே சாட்சி பொருளாக இருந்து அந்த மணமக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, அவங்க பிரியாம இருக்கிறதுக்கு பாதுகாப்பாகவும் சாட்சியாகவும் இருக்கிறார்னு அர்த்தம். அதுதான் அரசன் ஆணைக்கால். நாளடைவில் ராஜா வர முடியல, ஒரே நேரத்தில் 100 இடத்துல கல்யாணம், அவருக்கு 100 இடத்துல வேலை. இப்ப என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆணையாக தன்னுடைய பிரதியாக அந்த ஒரு மரத்தினுடைய கிளையை அனுப்பி வச்சார். ஏங்க, அரச முதிரை குத்தி அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல, தன் பிஏ அனுப்பிச்சு வச்சிருக்கலாம் இல்ல, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க? ஒரு மரத்தினுடைய கிளையை அனுப்பிச்சு வச்சார். அதுவும் எந்த மரத்தினுடைய கிளையை? அரச மரத்தினுடைய கிளையை அனுப்பிச்சு வச்சாங்க. அதுதான் ரொம்ப அடிப்படை. ஒரு மனிதன் இயற்கையை எந்த அளவிற்கு நுண்மான் நுழைபுலமாக உட்புகுந்து ஆராய்ஞ்சிருக்கிறான், எது மனிதனுடைய உயிரினுடைய ஆணி வேர் என்பதை தொட்டு பார்த்திருக்கிறான். அற்புதமாக மூலிகை தேவராஜ் ஐயா சொன்ன, அவர்கள் மனித வாழ்க்கைக்கு பிராணவாயு அடிப்படை, அந்த பிராணவாயுவை நமக்கு தானமாக கொடுப்பது தாவரம் மட்டும்தான். அது கொடுத்த முற்பாடுதான் 58 டாக்டர், 58 வைத்தியர், 58 ஜோசியர், 58 அறிஞர்கள் எல்லாம் பின்னால. முதல்ல கொடுத்தது எதுன்னு கேட்டா பிராணவாயு. அந்த பிராணவாயுவை கொடுத்தது எதுன்னு கேட்டா தாவரம். அந்த தாவரத்தில் அதிகமான பிராணவாயுவை கொடுப்பது தாவரங்கள்ல மிக அதிகமான பிராணவாயுவை கொடுப்பது வேப்ப மரம், அஞ்சரை பங்கு, அரச மரம் ஏழரை பங்கு கொடுக்கிறது. அதை விட அதிகமான பிராணவாயு தரக்கூடிய எந்த தாவரமும் இல்லை. அதை தேர்ந்தெடுத்து அதை தான் அரசனுடைய ஆணையாக அணிச்சு வச்சார்கள். என்ன அற்புதமா ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் நம்ம முன்னால் இருக்கிறவன். ஒரு தாவரத்திற்கு, ஒரு மரத்திற்கு, ஒரு உயிர் காற்றுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சங்கத்தை வைத்து நடத்துகின்ற இந்த நிறுவனர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அறிஞர்களுக்கும் மீண்டும் நான் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய தலைப்பாகிய கரிசாலை என்கின்ற அந்த தலைப்புக்குள்ள போறேன். அலெக்சாண்டர், சாதாரண அலெக்சாண்டர் இல்லை, மகா அலெக்சாண்டர். அந்த மகா என்ற அடைமொழி எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை. மகாத்மா காந்தி, மகாவீரர், மகா அலெக்சாண்டர். அந்த மகா என்ற அடைமொழி மிக உயர்ந்த அடைமொழி. அப்ப அந்த அலெக்சாண்டரை மகா அலெக்சாண்டர் சொன்னோம். ஏன்னா அவ்வளவு வீரம் கொண்டவை, வீரத்தினுடைய மிக உயர்ந்த நிலை, எவரெஸ்டை விட உயரமான வீரத்தை கொண்டவை. அந்த மகா அலெக்சாண்டர் ஒரு நாள் அப்படியே உள்ள வராரு. அவருடைய குருநாதர் டயோஜனிஸ் அவருடைய குருநாதர், அவர் உட்கார்ந்துகிட்டு ரெண்டு மண்ட ஓட்ட வச்சு உருட்டிட்டு இருக்கார். அலெக்சாண்டர் கேட்டார், குருநாதர் அவர்களே, என்ன வலக்கையில ஒரு மண்டை ஓடு, இடக்கையில ஒரு மண்டை ஓடு, மண்டை ஓட்டை வைத்துக் கொண்டு என்ன ஆராய்ச்சி செய்கின்றீர்கள்னு கேட்டார். ஒண்ணும் இல்லைன்னு மறுபடியும் உருட்டிட்டே இருந்தார். அலெக்சாண்டர் கோபம் வந்துடுது. குருநாதர் தான், ஆனாலும் நாம் சக்கரவர்த்தி இல்லையா, மன்னர்க்கெல்லாம் மன்னர் அல்லவா, நாம் ஒரு கேள்வி கேட்டு குருநாதர் இப்படி இடைவெளி செய்வதா அப்படின்னு கேட்டு, குருநாதரே, நான் கேட்டது உங்கள் காதில் விழவில்லையா அல்லது கருதவில்லையா, ஏன் காலம் கடத்துகின்றீர், மண்டை ஓட்டை வைத்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்? குருநாதர் லேசா அவரை பார்த்து முறைச்சார். என்ன குருநாதரே முறைக்கிறீரார், ஒண்ணும் இல்ல, இந்த ரெண்டு மண்டை ஓடுல ஒரு மண்டை ஓடு உன்னுடைய அப்பனுடையது, ஒரு மண்டை ஓடு அவருக்கு அடிமையாக இருந்தவனுடையது, ரெண்டு பேருடைய ஓடையும் வைத்து பார்க்கிறேன், இதுல எது உன்னுடைய அப்பனுடைய ஓடு, எது உன்னுடைய அடிமையினுடைய ஓடு என்பது எனக்கு புரியவில்லையே. வாழ்ந்த பொழுதுதான் வேறுபாடு, இறந்த பிற்பாடு எந்த வேறுபாடும் இல்லை. அலெக்சாண்டர் அப்படியே காலில் விழுந்தாராம். பெருமானே, என்னுடைய ஆணவம் அடங்கி விட்டது. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இல்லையா, என்ன ஆட்டம் போடுகிறோம். பிறந்து வளர்ந்து தவிழ்ந்து தெருவில் புழுது விளையாடி தேரெடுத்து பள்ளி பருவம் அடைந்து வாலிப பருவம் அடைந்து பருவத்தோடு போராடி அதன் பிறகு வாழ்க்கையிலே உருண்டு திரண்டு சுவைத்து தன்னுடைய இனத்துக்களை எல்லாம் பெருக்கி எடுத்து அதன் பிறகு சொத்து சேர்த்து நகை சேர்த்து அதோடு நோயும் சேர்த்து இருமலையும் சேர்த்து பிபியும் சேர்த்து கொலஸ்ட்ராலையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து சொத்துக்களோடு சொத்தாக வைத்துக் கொண்டு உடனே நரை திரை வந்து அதை கண்டு மிரண்டு அதை மறைக்க போராடி முடியாமல் அதற்கு சரண்டர் ஆகி தோ நீயே வென்று விடு என்று விட்டுக் கொடுத்து அதன் பிறகு மூன்று காலாகி நான்கு காலாகி பாயிலே விழுந்து நோயிலே விழுந்து கருவறையில் துவங்கிய வாழ்க்கை கல்லறையிலே முடிந்து போய்விடுகிறதே, இதுதானே வாழ்க்கை. இதுக்குள்ள என்ன ஆட்டம், என்ன அக்கிரமம், என்ன திமிரு, என்ன போராட்டம் இல்லீங்களா. திருவள்ளுவரை கேட்டாங்க, இந்த உலகத்திலே பெரிய விஷயம் என்று, வள்ளுவரே, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சாதனை எது அப்படின்னு கேட்டாங்க. அழகா சொன்னாரு, இந்த உலகத்தினுடைய பெருமை தானே கேட்கிறேன். ஆமாம், எத்தனையோ இயற்கை இருக்கிறது, எத்தனையோ அதிசயம் இருக்கிறது, எத்தனையோ வளமை இருக்கிறது, எத்தனையோ வல்லன்மை இருக்கிறது, இதை எதை உயர்வு என்று சொல்லலாம் வள்ளுவரே அப்படின்னாங்க. வள்ளுவர் சொன்னாரு, நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகினர். நேத்து இருந்தாரு, இன்று வந்து நீரானாரு, நேத்து திடமா உட்கார்ந்து இருந்தாரு, இன்னைக்கு படமா தொங்குறாரு, தலையில ஒரு முழம் பூ வச்சிருக்கு. இதுதான் வாழ்க்கையினுடைய பெருமையினர் இல்லீங்களா. வாழ்க்கையினுடைய பெருமை என்பது நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பதுதான் இல்லீங்களா. நெல்லா உடம்பை நிலை என்று நம்புகின்ற அந்த புல்லறிவு தான் நம்முடைய பேரறிவு. ஆக இந்த வாழ்க்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மறைந்து விடுகின்றது. வத்தியை கொளித்து வச்சோம்னா அந்த வத்தி போச பார்க்கும் போதே அப்படி தடிய ஆரம்பிச்சு மெல்லிசாயி அதுக்கு மேல ஊசி முனையாயி பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைஞ்சு போகுதும். இவ்வளவுதான வாழ்க்கை, பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வளம்தான், அப்படியே இருந்தான், அப்படி இருந்தான், அப்படி இருந்தான், நேத்து போய் சேர்ந்துட்டான், தீந்து போச்சு. உடனே ஒரு படம், உடனே ஒரு நினைவு நாள், அதுவும் ஒரு பத்து நாளைக்கு அப்பா படத்தை வச்சு அவருக்கு பிடிச்ச அல்வா, அவருக்கு பிடிச்ச ஜாங்கிரின்னு சொல்லி இவன் தீத்துக்கிட்டுருவான். அதுவும் ஒரு பத்து நாளைக்கு தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்பம் படம் இருக்காது, ஐஸ்வர்யா படம் இருக்கும். அவ்வளவுதான் வாழ்க்கை. முதல் திவசம் கொண்டாடுறதுக்கு கூட இப்ப அவகாசம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதுல அப்ப வாழ்ந்தது என்ன, குழந்தையில கழித்தது கொஞ்ச காலம், தொட்டில கிடந்து மார் மீது கிடந்து மடி மீது கிடந்து என்னன்னு தெரியாம கழித்த காலம் கொஞ்ச காலம். அப்புறம் தெருவில் விளையாடி கழித்த காலம் கொஞ்ச காலம். அப்ப லட்சியமே கிடையாது. ஒரு ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைகளை போய் கேட்டு அல்லது தெருவில் தேர் இருக்கிற குழந்தை கூப்பிட்டு உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னா கம்மர் கட்டு வாங்கி சாப்பிடுறது, பொம்மை வாங்குறதுன்னு சொல்லும். அதான் அதனுடைய லட்சியம். பள்ளி பிள்ளையை கேட்டு பாருங்க, எப்படியாவது பரீட்சை எழுதாத பாஸ் பண்ணணும்னு சொல்லுவான். கல்லூரி பிள்ளையை கேட்டு பாருங்க, எந்த பேப்பர் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சு நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லுவான். வயசானவர் போய் கேட்டு பாருங்க, வாலிபத்தில் எப்படி எப்படியோ கண்ணா பின்னு போயிட்டேன், இப்போவாவது நானும் கழுவி நிம்மதியா இருக்கணும், இந்த பசங்க குறுக்க வந்து தொல்ல கொடுக்கறாங்களே என்பார். அது அவருடைய லட்சியமா இருந்துகிட்டு இருக்கும். இல்ல ஒன்றுமே கிடையாது. இடையில வாழ்ந்த காலம் என்ன காலம்? இதெல்லாம் கழிச்சு பாருங்க. குழந்தை காலம், பின்னால வயசாகி இருமல்ல கழித்த காலம், நோயில கிடந்த காலம், நடுப்புற வாழ்ந்த காலம் எவ்வளவு? விரல் விட்டு சொல்ல முடியாது. விரல் விட்டு சொல்ல முடியாது. ஒரு 10 ஆண்டுகளை சொல்ல முடியல, 5 ஆண்டுகளை சொல்ல முடியல. அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை காலம். அப்போ அந்த குறைந்த காலத்தையாவது நிறைந்த வாழ்வாக வாழ வேண்டும். குறைந்த காலமா நம்ம அனுபவிச்சு உணர்ந்து தெளிந்து அனுபவிச்சு ரசிச்சு வாழற காலம் நடுப்புற இருக்கிற ஒரு 10 ஆண்டுகள் தான். முன்னால கழிச்சு பின்னால கழிச்சா நடுப்பு இருக்கிற ஒரு 10 ஆண்டுகள் தான் உலகத்தை புரிந்து தெளிந்து வாழ்ந்துகின்ற காலம். அதுதான் இப்ப நாம் இருந்துகிட்டு இருக்கிற காலம். இந்த காலம் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம். இந்த காலத்திற்கு தடையாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா நோய். அதுக்கு முத்தலா கிடைக்கிறது மரணம். அது நம்ம கையில இல்லை, அதை நம்மால தடுக்க முடியல, அது தள்ளி போட்டுருவோம். ஆனால் நோய், அந்த நோய் நம்ம ஒன்றுமே அனுபவிக்க முடியாம பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு உடம்பெல்லாம் குழாய் சொறிவு இருக்கு, ரோமத்துக்கு ஒரு ஊசி ஏத்துறாங்க, உடம்புல எத்தனை துளை இருக்கோ அத்தனை துளையிலும் குழாய் சொறிவு இருக்கிறாங்க. சிலந்தி குண்டில ஈ மாட்டி தொங்குற மாதிரி அவர் ஆஸ்பத்திரியில தொங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப போய் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு 50 காணி நிலம் எழுதி வைக்கட்டுமான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? டே 6 அடி நிலத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எதுக்கிட்ட 50 காணி நிலம் சொல்லுவார் இல்லீங்களா? உடம்பு இருந்தா தானே அனுபவிக்க முடியும். மயக்கம் தள்ளுது, கண்ணு தெரியல, காது கேட்கல, கீழே உழுது, ரெண்டு பேரும் தாங்கி பிடிக்குது. அப்ப வந்து ஒரு அம்மா அவங்களை ரெண்டாம் தாரமா நான் மனைவியா வரலன்னு நினைக்கிறான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, முத தாரத்துக்கே பதில் சொல்ல போமா வேலையை பார்த்துக்கிட்டு. ஆக சுவை, சுவை சுகம் இதெல்லாம் எப்ப? உடம்பு நல்லா இருந்தா தாங்க. உடம்பு நல்லா இல்லனா எந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. எத்தனை காரு, எத்தனை பங்களா, திருமண இடம் எல்லாம் வேலைக்காரன், ஊருக்கு ஒரு பிளாட், பேங்குக்கு ஒரு பணம், என்ன பண்ண முடியும்? வச்சுட்டு புரண்டுகிட்டு நிக்கலாம், அவ்வளவுதானே தவிர ஒன்றையும் அவன் அனுபவிக்க முடியாது. வகுத்தான் வகுத்த வழியெல்லாம் கோடி தொகுத்தானும் துய்த்தல் அறிது. வள்ளுவ ஆப்பு வச்சுட்டான், மேல உனக்கு என்ன அலாட்மெண்டோ அதை தான் நீ அனுபவிக்க முடியும்னு. அந்த அலாட்மெண்ட்ன்றது நாம உற்பத்தி பண்ணிக்கிறது. விதி மதி ரெண்டு இருக்கு. நாம் போன ஜென்மத்தில் செய்த நல்ல காரியம் கெட்ட காரியம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நெல்லு வரைச்சா நெல் அறுக்கலாம், முள்ளு வரைச்சா முள் அறுக்கலாம். நாம் என்ன விரைக்கிறோமோ அதை அறுத்துக்க முடியும். ஆக நம்முடைய செய்கைதான் நமக்கு வாழ்வாக, சுகமாக நோயாக, சுகமாக சோதனையாக, வறுமையாக வளமையாக, பலமாக பலவீனமாக, அழகாக அசிங்கமாக, பூரணமாக சூன்யமாக, எல்லாம் நாம பார்த்து சம்பாரிச்சுக்கிறோம். யாரும் கொடுக்கல. இப்படிதான் கெடுத்தார்னு சொன்னா போய், இப்படிதான் வாழ வச்சார்னு சொன்னா போய், யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. நமக்கு நாமே தேடிக்கொள்ளுகின்றவை. நோயும் அப்படிதான். அப்ப நோயை நாம தேடிக்கொள்ளுகிறோம். எப்படி? உண்ணுகின்ற உணவு, நடக்கின்ற நடத்தை, இயற்கை கொடுக்கின்ற அமைப்பு, இந்த மூணுல நமக்கு நோய் வந்துகிட்டு இருக்கு. இயற்கையை போய் நாம ஒன்னும் பண்ண முடியல. அதை கெடுக்காம இருந்தாலே அந்த புண்ணியம் போதும், அந்த புண்ணியமா நம்ம செஞ்சா போதும். ஆனா நடைமுறைன்னு வரும்பொழுது நாம் உண்ணுகின்ற உணவிலும் நாம் நடக்கின்ற நடத்தையிலும் மிகச்சரியாக இருந்தால் 90% வியாதி கிடையாது. சத்தியம் சத்தியம் சத்தியம். உண்ணுகின்ற உணவு, நடக்கின்ற நடத்தை, இதுல நீங்க விழிப்போடு இருந்தா 90% வியாதி கிடையாது. ஒண்ணு, இந்த உடம்பை பத்தி நாம கவலைப்படுறதே கிடையாது. நாம நினைக்கிறது இருக்கு பாருங்க, ஊறப்பட்ட நினைப்பு. வள்ளுவர் அழகா சொல்லுவாரு, ஒரு பொழுதும் வாழ்வு தெரியார், எண்ணுவர் கோடியும் அல்ல பல. ஒரு பொழுது மத்தியான சோத்துக்கு அவருக்கு பைக்கு தொட்டு பார்த்தா ஒண்ணு இல்லையா? யார் கூட்டு போட்டா உண்டு, இல்லனா பட்னி. ஒரு பொழுது வாழ்வு தெரியார், எண்ணுவர் கோடியும் அல்ல பல. 1000 கோடி கற்பனைகள் மனிதனுக்கு வந்துகிட்டு இருக்கு. மனிதன் என்ன நினைக்கிறவன் அர்த்தம், நினைக்கட்டும் வேண்டாம்னு சொல்லல. ஆனால் அவைகளை அனுபவிப்பதற்கு இந்த உடம்பு இருக்கணும் இல்லையா? இந்த உடம்பை பற்றி யாராவது கவலைப்படுறோமா? ஒரே ஒரு 5 பைசா, ஒரே ஒரு 5 பைசா கீழே விழுந்துட்டா அதை எடுக்கிறதுக்கு என்ன போராடுறோம்? கீழே விழுந்தது, உருண்டது பின்னால 100 பேர் ஓடுறான். ஓடி போய் ஒரு பெரிய பெஞ்சுக்குள்ள பூந்து வச்சு அது மேல 100 நெல்லு மூட்டை அடிக்கி இருக்கு. 50 பேர் சேர்ந்து பூரா மூட்டை ஏறிக்கி பெஞ்ச் இழுத்து பாக்குறான். அது பார்த்தா உருண்டுகிட்டு போய் செவ்த்தோரமா ஒரு பெருச்சாளி தொலை இருக்கு, அது உள்ள போய் உள்ள விழுந்து போச்சு. உடனே கையை விட்டு எட்டி பாக்குறான், கண்ணுக்கு தெரியுது கைக்கு எட்டல. கொஞ்சம் கட்டப்பாறு இருந்தா அகலமாக்கிட்டா பரவாயில்ல, எடுத்துனோட கட்டப்பாறைய அப்ப செவரு போடும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இடி, அந்த செவத்தை இடிச்சு உள்ள இருந்து 5 பைசாவை எடுத்து பரவாயில்லன்றமே ஒரு 5 காசுக்கு கொடுக்கிற அக்கறை இந்த உடம்பின் மீது நாம காட்டுறோமா? நான் முன்னையே சொல்லிருக்கிறேன், நினைவை மீண்டும் நினைவுபடுத்துறேன். ரொம்ப அவசரமா வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு கையிலும் செமையான பைய கொண்டு போய் பைய நம்பி வைக்கவும் முடியல. உள்ள வேல்யூபிளான பொருள் எல்லாம் இருக்கு, ஆனா இயற்கையினுடைய அழைப்பு தாங்க முடியல, ஃபேண்டோட போயிடும் போல இருக்கு. அர்ஜென்டா போய் இந்த முனிசிபாலிட்டி காரிட்ட சையா இந்த பைய பாத்துக்குங்க, நான் அவசரமா உள்ள போய் வரேன். காசு என்ன பையே வச்சிருக்கிறத காசு கொடுக்க மாட்டேன்னா? பையில அம்மா பொருள் இருக்கியா, நம்ப மாட்டியா? இந்த வந்துடுற 2 நிமிஷத்துல வந்துடுறேன். உள்ள போய் திரும்பி வந்ததும் அப்பா நிம்மதியா வந்து எவ்வளவு காசு என்ன? 3 ரூபா கொடுன்னார். எல்லா இடத்துலயும் 2 ரூபா தானே வாங்குறான், 3 ரூபா கேக்குறியே என்ன? இல்ல இங்க 3 ரூபான்னார். நான் கேட்டேன், பையனும் 3 ரூபாயா? ஏயா இயற்கையா வர சமாச்சாரம், அது வந்தது 3 ரூபா ஃபைனான்னு அவரு கேட்டாரு. வரலனா உனக்கு எம்மா ஃபைன் தெரியுமா? எத்தனை லட்சம் செலவு பண்ணணும் தெரியுமா? அப்போலோவுக்கு ஓடு, எத்தனை லட்சம் பில்லு கட்டணும் தெரியுமான்னார். தப்புதாங்க வரணிட்டு வந்துட்டேன். இந்த உடம்பில ஒவ்வொரு பகுதி கெடும் பொழுது என்ன விலை கொடுக்கிறோம்? இதயத்துல ஒரு பிளாக் வந்துடுதுன்னு சொன்னா 15 லட்சம் கொடுக்கிறோம். கிட்னி அழுகி போனா பல கோடியை செலவு பண்ண தயாரா இருக்கிறோம். உடம்புல ரத்தம் கெட்டு போச்சுன்னா டயாலிசிஸ் பண்றதுக்கு 10 லட்சம் செலவு பண்ண தயாரா இருக்கிறோம். இந்த உடம்பினுடைய உறுப்புகளுடைய மதிப்பு எப்ப தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அது கெட்டு போய் அதை மாற்றுவதற்கு முடிச்சவுக்கும் போதுதான் இந்த உடம்பினுடைய விலை நமக்கு தெரிகிறது. சாதாரணமா இப்ப இடை போட்டு பாருங்க, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையில இந்த உடம்பினுடைய மதிப்பு எத்தனை கோடி பெறும்? யாராவது அதை நினைச்சு பார்த்து மதிக்கிறமா? மதிக்கிறது இல்லை. இதே இந்த உடம்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு இயற்கை நமக்கு நிறைய வழிமுறைகளை கொடுத்திருக்கு. இயற்கை பெரிய டாக்டர், பெரிய தாய். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே அப்படின்னு ஆண்டவனை கூப்பிடுறாங்க. ஆனா அதுல அழகான வார்த்தை சொல்றாங்க பாருங்க, பால் நினைந்து ஊட்டும் தாய். ஒரு தாய் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பட்டுன்னு அப்படியே வேலையை முடிச்சுட்டு ஓடனாலாம், எங்கண்ணா? இல்ல மணி 11 ஆச்சு, பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். இல்ல நல்லா தானே விளையாடிட்டு இருக்கு, விளையாடிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, 11 மணிக்கு அதுக்கு பால் கொடுக்கணும். நினைந்து ஊட்டுகின்ற தாய் அவ சிறந்த தாய், முதல் ரகத்தாய். ரெண்டாவது ரகத்தாய் அழுதா, இதோ வந்துட்டு நீங்க அழ ஆரம்பிச்சுட்டியா, இதோ வந்துட்டு கண்ணு, அழுதால் உடனே பால் கொடுக்கறவ. மூன்றாவது ரகத்தாய் அழுது வீங்கி வயிறு வீங்கி போய் கிடந்தா கூட கத்திட்டு கடை கூவியின் கடை, உங்க அப்பன் புத்தி ஒன்னு விட்டு போகுமா? அதே முரட்டுத்தனம், கடை இருந்தா இரு, போனா போ, வேலையை முடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு பொறுமையா பால் கொடுக்கிற தாய் மூன்றாவது ரகத்தாய். ஆண்டவன் எப்படிப்பட்டவனா? பால் நினைந்துட்டும் தாயினும் சால சிறந்தவனா. அவரை பிரதியாக இயற்கை தாயை விட, பால் நினைந்து ஊட்டுகின்ற தாயை விட மிக உயர்ந்த பொருள் உலகத்தில் இருக்குன்னு சொன்னா இயற்கை, இயற்கை இயற்கை தாவரங்கள் மரங்கள் தாங்க. நம்ம தாயை விட மிக சிறந்தது. இந்த உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு மூலிகைகள், எவ்வளவு படைப்புகள், ஒருத்தராவது அதை உணர்றமா? அப்படிப்பட்ட மூலிகைகள்ல மிகச்சிறந்த மூலிகை இந்த கரிசாலை என்பது. இந்த கரிசாலை என்பது மிக சாதாரணமாக, உங்களுக்கு கரிசாலை பத்தி நான் அதிகமா சொல்ல வேண்டாம், கரிசாலை பாராத பொருள் என்று நீங்க சொல்ல முடியாது. உங்கள் காரால் தினமும் மிதிக்கின்ற பொருள், நீங்கள் நடக்கும் பொழுது செருப்பில உராய்கின்ற பொருள், நீங்கள் பார்க்கின்ற இடமெல்லாம் படர்ந்து கிடக்கின்ற பொருள், முக்கியமாக அந்த வயல் ஓரங்களிலே வரப்புகளிலே இயற்கையாக முளைத்திருப்பது, வேலி ஓரங்களிலே முளைத்திருப்பது இந்த கரிசாலை என்பது. அதே கரசனாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, ஒரு கிராமத்து மொழியில கரசனாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, கரசலாங்கண்ணின்னு சொல்ற பழக்கமும் உண்டு. இதற்கு மாற்று பெயர் உண்டு, இதற்கு கையாந்தகரை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு, கைகேசி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு, கையான் தழை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு, பிரிங்கராஜன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இத்தனை பேர் உண்டு கரிசாலைக்கு. ஆனால் பொதுவா நம்ம கிராமாந்தரமா வழங்குறது கரசனாங்கண்ணி, மருத்துவ ரீதியில் வழங்குறது கரிசாலை. இது ரெண்டு ரகம் இருக்கு, இதுல ரெண்டு ஜாதி இருக்கு, ரெண்டு ஜாதி இருக்கு. ஒன்று வெள்ளை பூ பூக்கிறது, இன்னொன்னு மஞ்சள் பூ பூக்கிறது. வெள்ளை பூ பூக்கிறது நிறைய இருக்கும், எங்க பார்த்தாலும் இருக்கும். பெரும்பகுதி 90 பங்கு வெள்ளை பூ பூக்கிறது நீங்க பார்க்க முடியும். மஞ்சள் பூ பூக்கிறது கொஞ்சம் அருகலா இருக்கும், ஆனா இருக்கும், கிடைக்கும். இது 50 செடினா அது 2 செடி இருக்கும். அந்த மஞ்சள் பூ பூக்கிறது கொஞ்சம் மகிமை அதிகம், பலன்ல 2 ஒண்ணுதான். மஞ்சள் பூ பூத்தாலும் வெள்ளை பூ பூத்தாலும், வெள்ளை பூ பூத்தா அதுக்கு கரிசாலைன்னு பேரு, மஞ்சள் பூ பூத்ததுன்னா அதுக்கு கையாந்தகரைன்னு பேரு. சும்மா கையாந்தகர் இல்ல, பொற்றலை கையாந்தகரை, பொற்றலை கையாந்தகரி, பொன் மாதிரி தலையுடையதுன்னு அர்த்தம். அது பொன் தலையா, பொன்னால செய்யப்பட்ட தலை போல மஞ்சள் பூவை கொண்டிருப்பதனால பொன் தலை கையாந்தகரை, பொற்றலை கையாந்தகரை. இது ரெண்டுத்திலையும் ஒரே குணம் தான் ரெண்டுத்துக்கும். ஆனால் மஞ்சள் கரசனாங்கண்ணிக்கு கொஞ்சம் பவர் அதிகம், பொற்றலை கையாந்தகரிக்கு கொஞ்சம் பவர் அதிகம். மருத்துவத்துல குறிப்பாக அரிய பெரிய மருந்துகள் தயார் பண்றதுல, இன்னும் சுறிப்பா சொல்ல போனா செந்தூரங்கள் தயார் பண்றதுல ரொம்ப அதிகமா பயன்படுறது அந்த பொற்றலை கையாந்தகரி தான். சாதாரண வாழ்வியல் வரும்பொழுது எல்லாம் ஒரே சமமான பலன் உடையதுதான். இதே வள்ளல் பெருமான் என்ன சொல்வார் தெரியுங்களா? பரம ரகசிய மூலிகை. பரம ரகசிய மூலிகைய ஏன் பரம ரகசிய மூலிகைன்னு சொன்னா, அந்த காலத்துல ஒரு குருநாதர் போய் அவருக்கு எடுபடி வேலை செய்து துணி கோவணம் முதல் கொண்டு துணிமணிகளை துவைத்து போட்டு இதம் பேசி கை கால்களை அமுக்கி விட்டு கருப்பு மயிரா அரை டிராயர் போட்டிருந்த வயசுல போய் நரைத்த மயிராக உடம்பு நரை திரை தள்ளி அந்த காலம் வரைக்கும் ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு அவருக்கு பணிவிட பண்ணா அந்த ரகசிய மூலிகை சொல்றேன், ரகசிய மூலிகை சொல்றேன்னு 60 வருஷம் உழைப்பு பண்ணணுமா அவருக்கு. அப்புறம் அவரு இயற்கை எய்தும் போது இந்த உலகத்தை விட்டு ஜீவன் முக்தி அடைறாரோ இல்ல அவன் வந்து இட்டு போறானோ அந்த நேரத்துல என்ன பண்ணுவாராம், கிட்ட கூப்பிட்டு காது கிட்ட கூப்பிட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு பிரியறேன், பாவம் 60 வருஷமா வேலை செஞ்ச அந்த பரம ரகசிய மூலிகையை உனக்கு நான் சொல்றேன், அந்த மூலிகையை சாப்பிட்டுத்தான் முனிவர்கள் எல்லாம் 1000 ஆண்டு 2000 ஆண்டு 20000 ஆண்டு பல 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட பரம ரகசிய மூலிகையுடைய பெயர் என்னவென்றால் சொல்லி போயிட்டாலும் போயிடுவாரு, புசுன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போது சொல்லுவாராம், வேற ஒண்ணும் இல்ல கரிசாலைன்னு போவாராம், பொற்றலை கையாந்தகரேன். இப்ப பாருங்க, அப்ப முனிவர்கள் எல்லாம் இந்த மூலிகையை அவ்வளவு பரம ரகசியமாக வைத்திருந்தார்கள். அதுக்கு முக்தி மூலிகை, ஞான மூலிகைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. துறவு நிலையில அதை சொல்லும் பொழுது முக்தி மூலிகை, ஞான மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞான மூலிகை என்று முக்தி மூலிகை என்று பெயர் வைத்திருக்கிறாங்க. ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர்லயே யார் ரொம்ப ஃபேமஸ் டாக்டர்னு கேக்குறோம், அவர் தான் இவர் தாங்க, சும்மா பாக்குறதுக்கு என்னன்னு கேட்டார்னா 8000, உட்கார்னு சொன்னார்னா 10000, அப்பாயின்மெண்ட் கொடுத்தார்னா 20000, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதினாரா 1.5 லட்சம் சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்படிப்பட்ட டாக்டர்னு போயிட்டு, டாக்டர் எனக்கு இந்த உடம்புல ஒரு கோளாறும் இல்லை, அப்புறம் உடம்பு கண்ணு காது மூக்கு வாய் உடம்புல எல்லாம் கிளியரா இருக்கு, ஜீரண மண்டலம் கண்ணு எல்லாம் கரெக்டா இருக்கு டாக்டர், அப்புறம் வந்த எல்லாம் சரியா இருக்கு, கொஞ்சம் வேற ஒரு இடத்துல கோளாறு, ஏ ஏதாவது ரகசிய கோளாறா இல்ல, அதெல்லாம் கிளியரா இருக்கு, அப்ப என்னதான் கோளாறு அப்படின்னா, இந்த பூத உடம்பில் எனக்கு கோளாறு இல்லை, சூக்கும் உடம்பு சரியாக இருக்கின்றதா என்று என்னை சரிபார்த்து சொல்லுங்கள்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய சூக்கும் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சரிபாருங்கன்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவாரு, இந்த ஆளை காதை கடிக்கிறது முன்னிட்டு விட்டுடுவோம், ஆளை வரும்போதே ஒரு மாதிரியா இருந்தான் பார்த்தேன், கடிச்சுடுவான் போல் இருக்கு. சூக்கும் உடம்புன்றான், உள்ள 7 உடம்பு இருக்குன்றான், 7 உடம்புல கொஞ்சம் செக்அப் பண்ணுன்றான், எங்கடா போறது, நான் MBBS தான் படிச்சேன், இந்த உடம்பை பத்தி தான் எனக்கு சொல்லி கொடுத்தான், உள்ள இருக்கிற சூக்கும உடம்பு அதுக்குள்ள காரண உடம்பு அதுக்குள்ள சரி, இதெல்லாம் எங்கடா போறது, நான் எப்பா பெரிய புண்ணியம் எண்ணிடுவாரு. ஆனால் நாம் இறந்த போது, இங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான், இப்பவே ஒருத்தர் இறந்துட்ட, அந்த இறப்பு என்பதை உடம்புக்கு சொல்லுகின்றீர்களா உயிர்களுக்கு சொல்லுகிறீர்கள்? பலராமன் ஒருத்தர் செத்துட்டார், உடனே பலராமர் மரணம் அடைந்து விட்டார், காலம் அடைந்து விட்டார் சொல்றோம், அது உடம்பையா உயிரையா? அப்ப இந்த உடம்பு தான் போயிடுதுன்னு சொன்னா அப்ப உடம்பை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, உயிரை தான் நாம் நினைக்கணும், எதை கட்டி அழறோம் அந்த உடம்பை கட்டி, அடையன் கப்பலே, அடையா ராஜா, அடையா மாமா, அடையாமடையா, அடையம்ப சித்தப்பா, அடையம் பெரியப்பா, அடையம் மாமான்னு எதை பிடிச்சி அழறோங்க, உடம்பை பிடித்து அழுகிறோம், உடம்பை முத்தம் இடுகிறோம், கட்டி அணைக்கிறோம், சுத்தி சுத்தி வரோம், அதை கழுவும் போது பார்த்து கழுவுங்கன்றோம், சொக்கா மட்டும் வலிக்கும் உள்ள மாட்டுங்கன்றோம், அப்புறம் கொண்டு போய் கொளுத்து போறோம், அது வேற விஷயம். ஆனா அந்த நேரம் பாருங்க, அதுக்கு பூ போட்டு அழகு விடுத்து பொட்டு வச்சு என்ன, அப்ப இந்த உடம்புக்கு அவ்வளவு போராடுறமே, அந்த உடம்பு தான் தேவை என்றால் விஞ்ஞானம் ஒத்துழைக்கிறது, அந்த உடம்பை வச்சுக்கலாம வீட்டுலயே, லெனினுடைய உடம்பு 1000 ஆண்டுகளா என்ன வச்சு இல்லையா, அது போல இந்த உடம்பை பாதுகாத்துக்கலாம் இல்லையா, அது ஏன் நம்ம வந்து கொண்டு போய் புதைச்சிடறோம் எரிச்சிடறோம்? அப்ப உடம்பு பலராமன் அல்ல, உடம்பு பலராமன் அல்ல. உடம்புதான் முக்கியம்னா அதை நம்ம கொளுத்த மாட்டோம், அதை புதைக்க மாட்டோம், அதை பாதுகாத்து வச்சுக்குவோம். அப்ப உடம்ப நம்ம அது கருதல, உடம்புக்கு உள்ள இருக்கின்ற அந்த உயிர். ரெண்டாவது இப்பதான் ஒரு உண்மையை சொல்ல போறேங்க, அந்த உடம்புக்கு உள்ள இன்னொரு உடம்பு இருக்கு. இந்த ராமலிங்கம் சொன்னா இந்த ராமலிங்கத்தினுடைய அதே பிரதி ஜெராக்ஸ் உள்ள ஒண்ணு இருக்கு, அதுக்கு சூக்கும உடம்புன்னு பேர். அந்த சூக்கும உடம்பும் இந்த தூள உடம்பும் இணைந்திருந்தால் தான் சௌக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த உடம்புக்கு மட்டும்தான் நம்ம வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம், உள்ள இருக்கிற சூக்கும உடம்பு பத்தி நம்ம கவலைப்படுறதில்லை. சூக்கும உடம்பும் இந்த தூள உடம்பும் ஜாயின் ஆனாதான் நம்முடைய வாழ்க்கை நலன். சூக்கும் உடம்பை ரிப்பேர் பண்றதுக்கு எந்த டாக்டரும் கிடையாது, இயற்கை டாக்டர் வர்றார். மனித டாக்டரால முடியல, இயற்கை டாக்டர் கரிசலாங்கண்ணி சூக்கும உடம்பை வைத்தியம் செய்கிறது. எவ்வளவு பெரிய மூலிகை, எவ்வளவு பெரிய மூலிகை. உள்ளிருக்கிற உள்ளுடம்பு பிரதம உடம்பை சரிபார்த்துக் கொள்ளுகின்ற ஆற்றல் இந்த கரிசாலைக்கு உண்டு. எவ்வளவு பெரிய மூலிகை கிடைக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா? ஆனா எங்க பார்த்தாலும் கிடைக்குது, மதிக்கிறது இல்லை. அப்ப இந்த கரிசாலை என்பது, மீண்டும் சொல்றேன், மேல் உடம்பை மட்டும் வைத்தியம் பண்ணல, உள்ள இருக்கிற சூக்கும உடம்பை பிரதம உடம்பையும் சேர்த்து வைத்தியம் செய்யக்கூடிய ஆற்றல் உடைய ஒரே 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 மூலிகை கரிசாலை தான். இந்த கரிசாலை அயல் நாடுகள்ல விளையறதில்ல. ஒரு வேடிக்கை பாருங்க, அயல் நாடுகள்ல இது விளையறதில்ல. சிலான், மலேயா, பர்மா இந்த இடங்கள்ல விளையுது, கொஞ்சம் கொஞ்சம் விளையுது. இந்தியாவில மட்டும்தான் இந்த ஞான மூலிகை முக்தி மூலிகை ஆண்டவன் விளைச்சிருக்கிறான். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ரெண்டாவது, இது கட்டாந்தரையில வளர்றதுக்கும் நீரோட்டத்தில் வளர்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. கட்டாந்தரையில வளர்றது நீரோட்டம் இல்லாம உலர்ந்த பூமியில வளரக்கூடிய கரிசாலைக்கு பவர் அதிகம், காரம் அதிகம். நீரோட்டமா இருக்கிறதுல கொஞ்சம் பவர் கம்மி. இப்ப இந்த கரிசாலையே இது என்ன சொல்றாரு, காயகல்ப மூலிகைன்றார். காயகல்பம், காயம்னா உடம்பு, கல்பம்னா அழியாம இருக்கிறது. இந்த உடம்பு அழியாம இருக்கணும்னு சொன்னா இந்த மூலிகையை பயன்படுத்தினா இந்த உடம்பு அழியாது. இதுதான் காயகல்பம். கல்பம்னா அழியாதது, காயம்னா உடம்பு. இந்த உடம்பு அழியாம இருக்கணும்னா இந்த கரிசாலையை நம்ம பின்பற்றலாம். வள்ளல் பெருமான் தங்கம் தயார் பண்றாருன்னு அவர் மேல ஒரு கேஸ். இந்த ஆளு தங்கம் தயார் பண்ணி பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாரு வள்ளலாறு. இவர் சித்தி வளாகத்துல தங்க தொழிற்சாலை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவர் வேலையே என்னன்னு கேட்டா, ஒரு அண்டர் கிரவுண்ட் பூமியில ஒரு பெரிய அகில உலகத்தில் இருக்கவங்களாம் வரவழைச்சு பிளாக் மார்க்கெட்ல தங்கம் தயார் பண்ணி விற்கிறாரு. யார் மேல கேசுங்க? வள்ளலார் மேல. எழுத்துப்பூர்வமான கேஸ், வாய் வழி இல்ல, சொல் வழி இல்ல, எழுத்து வழியாக அவர் பேர்ல கேஸ் எழுதி கொடுத்துட்டாங்க. அவருக்கு விரோதி அவர். உடனே கவர்மெண்ட்ல கேஸ் புக் பண்ணி வள்ளலாறு உடனே சர்ச் வாரண்ட் போட்டு அனுப்புறான். அங்கிருந்து வெள்ளைக்காரன் சர்ச் வாரண்ட கொண்டு வந்து செருப்பை கைட்டி வச்சுட்டு, தொப்பியை கைட்டி வச்சுட்டு, கையில் இருக்கிற தடியை கைட்டி வச்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்யறாரு, போயிட்டு வள்ளலார் அவர்களே, அந்த பரதேசன் சொல்லுவார், ராமலிங்க பரதேசன், ராமலிங்க பரதேசி அவர்களே, என்னை மன்னிச்சிடுங்க, வயிற்று குழப்புக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கு சர்ச் வாரண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க தங்கம் தயார் பண்றீங்கன்னா உள்ள போய் செக் பண்ணணும்னாங்க. போய் செக் பண்ணிக்கோன்னு. உடனே அந்த தடியை மேஜ மேல வச்சுட்டு உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. திரும்பி வந்தான், ஐயா ஒண்ணும் இல்ல, மீண்டும் நான் மன்னிப்பு கேட்கிறேன், என் தொழில் வயிற்று பொழுப்பு, அதுக்காக நான் சர்ச் பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். உடனே அவர் என்ன பண்ணார், போகும்போது இந்த தடியை மறந்துட்டு போட்டார் இந்த இன்ஸ்பெக்டர். தடியை மறந்துட்டீங்களா, இந்தாங்கன்னு எடுத்து கொடுத்தார் வள்ளலார். வள்ளலாறு மூங்க தடியை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் கொடுக்கிறார். இன்ஸ்பெக்டர் வாங்குறாரு, அன்னாட அந்த தடியை கையில் வச்சிருந்தவர் தான். இன்னைக்கு வாங்கும்பொழுது பார்த்தா அவர் கட்டப்பாறை வெயிட்டு இருக்குது. என்ன இவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்த்தா அப்படியே தங்கமாயி போச்சு. ஐயா இந்த முங்கல் தடி தங்கமாயி போச்சு, நான் ஒன்னும் பண்ணல, மேஜமையில இருந்து எடுத்து கொடுத்தேன், நான் ஒரு பாவம் பண்ணல. உடனே அதை இங்கிலாந்துக்கு அனுப்புறாங்க. இங்கிலாந்துல சர்ச் பண்றான், அதை அந்த தங்கத்தை அனாலிசிஸ் பண்றான், வேதியியல் பண்ணி பார்க்கிறான். உடனே ரிப்போர்ட் எழுதியிருக்கான், நடைமுறையில் எக்ஸிபிஷன்ல இருக்கு அந்த ரிப்போர்ட், போய் படிச்சு பார்க்கலாம். ராமலிங்க ஹி இஸ் நாட் மேக்கிங் கோல்டு, அவர் தங்கம் தயாரிக்கவில்லை. அப்ப என்ன பண்ணாரு, அதான் அவர் மேல கேஸ், அதான் போய் பார்த்தா ஒண்ணும் இல்லையே, அவரே தங்கமாக இருக்கிறார், அதுக்கு கேஸே கிடையாது, எந்த செக்ஷனும் கிடையாது. தங்கம் தயார் பண்ணாதான் செக்ஷன், தானே தங்கமா இருக்கிறதுக்கு செக்ஷன் கிடையாது இல்லீங்களா. ஒரு கேள்வி, இதுல திருவற்றியூர்ல ஒரு கேள்வி, அவர் மெட்ராஸ் விட்டு 35 வயசுல கிளம்பி வர்றாரு, வடலூருக்கு வர்றாரு, அந்த கேள்வி விவரம் தெரிஞ்சுக்கிட்டா, சுவாமி மெட்ராஸ் விட்டு போறீங்களாமே, ஆமா, அப்ப எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் பண்ணி காமிங்க சுவாமி, நீங்க திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருப்பனும் இருக்க மாட்டோம், சரி, ஒரு குப்படி மண்ணை அள்ளுனாரு, அந்த அம்மா கடற்கரை ஓரத்து மணல் அள்ளி கொடுத்தாங்க, அப்படியே கைய புடினார், கையில கொட்டினாரு, மணல் முழுவதும் சிங்க சிவலிங்கமாக மாறியது, அத்தனையும் பொன் சிவலிங்கம். அப்போ வள்ளலாருடைய வாழ்க்கையில நான் ரெண்டு நிகழ்ச்சி தான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு 10-15 நிகழ்ச்சி இருக்குங்க. அவர் தொட்டதெல்லாம் தங்கமாயிற்று, தொட்டதெல்லாம் தங்கமாயிற்று. அவருடைய கொள்கையில மிகப்பெரிய கொள்கை, மனிதன் ஏம சித்தி அடைய வேண்டும். ஏமம்னா பொண்ணுங்க, ஏமம்னா பொண்ணு, சித்தின்னா அடையிறது. இந்த உடம்பை பொன்னுடம்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுதான் வள்ளலாருடைய மெயின் கொள்கை. இந்த அழிந்து போகின்ற உடம்பை அழியாத பொன்னுடம்பாக மாற்ற வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பொன்னுடம்பாக மாற்ற வேண்டும். ஏம சித்தின்னு பேர் அதுக்கு. உப்ப இந்த உடம்பை பொன்னுடம்பாக மாற்றுகின்ற மூலிகை கரிசாலைதான். கரிசாலைதான் தங்கச்சத்து, பூரா தங்கச்சத்து. கரிசாலையில இருப்பது முழுவதும் தங்கச்சத்து. ரெண்டு தங்கம் இருக்கு, கருப்பு தங்கம்னா இரும்புன்னு பேரு, மஞ்சள் தங்கம்னா பவுன்னு பேரு. ரெண்டு சத்தும் இதுல அதிகம், கரிசாலையில இரும்பு சத்தும் பொன் சத்தும் அதிகம். யார் கரிசாலை தினமும் பயன்படுத்துறமோ, சந்தேகம் இருந்தா ஒரு மண்டலம் 41 நாள் நீங்க தொடர்ந்து கரிசாலையை பயன்படுத்தி யாருடைய உடம்பாவது பொன்னிறம் பெறவில்லை என்றால் இந்த மைக்க நான் சத்தியமா தொடமாட்டேன். மேல் அவ்வளவு பவர், பவர் உடையது கரிசாலை. அந்த கரிசாலையை நம்ம தினமும் பயன்படுத்த வேண்டும். தினமும் பயன்படுத்தணும். எப்படி? காலையில பல் வளர்க்கறதுக்கு கரிசாலையால் பல் வளர்க்கணும். கரிசாலை எடுத்து நல்லா கழுவி ஒரு 10 இலையை கிள்ளி அதை தண்ணியில கழுவி வாயில போட்டு நல்ல கரகரகரன் மென்னு முதல்ல வரக்கூடிய அந்த இதழில் ஏதாவது கிருமிகள் இருக்கலாம், முட்டைகள் இருக்கலாம், அதுக்காக அதை கீழே மொழிஞ்சிடணும். அதற்கு மேல் கொண்டு நல்லா வரக்கூடிய அந்த மென்னு அதுல வரக்கூடிய சாறு அப்படியே முழுங்கிடணும். அதற்கப்புறம் அந்த சக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த சக்கையால அந்த பல்ல போட்டு தேய்க்கணும். கரிசனாங்க மென்னுட்டோம், ஒரு 10 இலை எடுத்தோம், கழுவனும், வாயில போட்டோம், மென்னோம், முதல் சார கீழே முழிஞ்சிட்டோம், மேல் கொண்டு வர சார் அப்படியே முழுங்குறோம். அவ்வளவும் தங்கம், அவ்வளவும் தங்கச்சாறு, அவ்வளவும் தங்க பஸ்பம். இன்னைக்கு ஒரு தங்கம் என்ன விலை விக்குது? எத்தனை 1000 விக்குது இல்லையா? ஒரு கிராமே 4000-5000. அது அவ்வளவும் தங்கம், ஒரு சொட்டு, ஒவ்வொரு சொட்டும் தங்கச்சாறு. அது அப்படியே முழுங்கிடணும். முழுங்கிட்டு அந்த சக்கை இருக்கு பாருங்க, அந்த சக்கையே உரண்டியா நாக்கால உருட்டி இந்த விரல்களால ஈறுகள்லையும் பற்களிலையும் தேய்க்கணும். நல்லா தேய்ச்சி அதை இது பண்ணணும், பல் வளர்க்கணும். அதற்கப்புறம் அதுலயும் மீந்து இருக்கிற அந்த உருண்டைய கோலி குண்டு மாதிரி ஆக்கி உள்ள அல்நாக்க இருக்கு பல்லைங்க, அண்ணம் சொல்றோம் இல்ல, உள்ள ஒரு சந்து போது இல்லையா, மூக்குக்கும் வாய்க்கு ஒரு சந்து போது இல்லையா, அண்ணம்னு சொல்லுவோம். அந்த அன்னத்துல கட்டை விரலால, இந்த கட்டை விரலால வச்சு நல்லா அகட்டணும், தேய்க்கணும், சொல்லிட்டு சொல்லிட்டு தேய்க்கணும். தேய்ச்சா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு செய்து பாருங்க, அதுல வரக்கூடிய அதிசயத்தை பார்ப்பீர்கள். அப்படியே உள்ள இருந்து தப்ப 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 தப்பன்னு கோழை இறங்கும், சளி, அம்மா சளி இறங்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் கால்களை சளி இறங்கும், மண்டையில் இருக்கக்கூடிய முக்குண தோஷமும் அப்படியே நீர், கபால நீர் முழுவதும் கீழே இறங்கும், உடம்புல இருக்கிற அத்தனை கெட்ட நீரும் கீழே இறங்கும். தூ தூ தூணு காரியமொழியெல்லாம் மறுபடியும் தேய்க்கலாம், மறுபடியும் வந்துடும், சில பேருக்கு பாந்தியா கூட வரும், ஆனால் உடம்புல இருக்கிற அவ்வளவு கெட்ட நீர்கள் வந்துடும். அப்படிப்பட்ட அற்புதமான பிளாட்டிங் பேப்பர் இந்த கரிசாலை. எவ்வளவு சாதாரண காலங்கள் கிடக்கிற பத்திரிகை, அது ஒரு சாதாரண மூலிகை, நம்ம அதை மதிச்சு பாக்குறமா, இவ்வளவு இதுல பவர் இருக்குன்னு. ஆகையினால பல் வளக்குவதை கரிசலாங்கண்ணியால பல் வளர்க்கணும் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால கொஞ்சம் சங்கடமா இருந்தா பிரஷ் போட்டு நல்லா வளைக்கி விட்டு வாயை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் கரிசாலையை போட்டு மென்னு, இல்ல முடியாத குறைக்கு அப்படி பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து கரிசாலை வளர்க்கறவங்களுக்கு அந்த அழுக்கு வராது. திடீர்னு வள நினைக்கிறவங்களுக்கு தான் இதுல சார் பல் இடுக்குகள்லாம் டிவியில போட்டு காமிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு வரும். தொடர்ந்து கரிசாலையால் பல் வளர்க்கறவங்களுக்கு ஊத்தையே வராது. இப்ப நான் என்ன சொன்னேங்க, 10 இலையை போட்டு முதல் சாரை முழிஞ்சு அடுத்த சாரை முழுங்குன்னு சொன்னேன், அப்புறம் தான் பல் வளக்குன்னு சொல்றேன். அதுல இருந்து என்ன தெரியுதுங்க, பல்லுல அழுக்கே வராது. அழுக்கு யார் கரிசாலையால தொடர்ந்து பல் வளர்க்கிறீங்களோ அவங்களுக்கு 85 வயசானாலும் பல்லு ஆடாது, பல்லுல ஈர்வு வீங்காது, சீழ் வராது, பல் விழவே விழாதுங்க, பல் நோய் நிச்சயமா வரவே வராது. அந்த உள்ள போன சாறு அவ்வளவு மருந்து, அவ்வளவு மருந்து. இதையும் தாண்டி என்ன பண்ணலாம், அந்த கரிசாலையை அரைச்சு மிக்சியில போட்டு அரைச்சு அந்த சாரை வடிகட்டி தேன் கலந்து அதிகாலையில சாப்பிடலாம், அதிகாலையில சாப்பிடலாம், அல்லது பால் தேன் கல்கண்டு கலந்து சாப்பிடலாம். தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க, உடம்பு பொன்மேனி ஆகிவிடும். வைத்தியருக்கு போக வேண்டிய வேலை இல்லை, குண்டு மாத்திரை, குழா மாத்திரை, தட்ட மாத்திரை, தடுப்பு மாத்திரை, தண்ணி மாத்திரை, ஒரு மாத்திரைக்கு வேலை கிடையாது. ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டிய வேலையே கிடையாது. மத்தவங்களுக்கு ஒண்ணு உபகாரம் பண்ண போகலாம், நமக்காக ஆஸ்பத்திரிக்கு போற வேலை கிடையாது, நிச்சயம் கிடையாது. சாதாரண மருந்து கரிசாலை, வேற ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது, ரத்த சுத்தம் பண்றதுல இந்த கரிசாலை மாதிரி வேற எதுவும் கிடையாதுங்க. இந்த தண்ணி அடிச்சு போய், தொடர்ந்து கஞ்சா குடிச்சு, தொடர்ந்து சிகரெட் குடிச்சு இல்லைங்களா, தொடர்ந்து ஊசி, பெத்தட்டின் ஊசி போட்டு பிளட்டே கருப்பாயிடும், பிளட்டே கிருமி ஆயிடும். அல்லது ஒவ்வாத மாத்திரைகளை வாங்கி வாங்கி வாங்கி, சில பேர் பாத்தீங்கன்னா அப்படி போவாங்க, நாலு மாத்திரை வாங்கி போட்டு என்னன்னா இரும்புனதுக்கு மாத்திரை, அப்புறம் இன்னொரு கடையில போவான், இன்னொன்னு கண்ணீர் அதுக்கு ஒரு மாத்திரை, இன்னொன்று பின்னால் ஒரு முட்டி வலிச்சதுக்கு ஒரு மாத்திரை, ஒரு நாளைக்கு 100 மாத்திரை சாப்பிடுவாங்க. அத்தனையும் உள்ள போய் பக்கவுளவே மாறிடும், அந்த மாதிரி பிளட்டே மாறி போகும். அந்த பிளட் கெட்டு போனதுக்கு இந்த கரிசாலை சாறு அப்படியே பிளட் கியூர் பண்ணது. ரெண்டாவது, கல்லீரல், மண்ணீரல், கணையம், இது மூணில் இருக்கக்கூடிய நோய்களை எடுத்துடுது. முக்கியமா கல்லீரல், லிவர், லிவர் அழுகும் போது நமக்கு ஜாண்டிஸ் வருது, உயிர்கொல்லி நோய்னு பேர். அதுக்கு அது வந்தா அவ்வளவு சீக்கிரம் புழைக்க முடியறது இல்லை. அந்த உயிர்கொல்லி நோய்க்கு அற்புதமான மருந்து இந்த மஞ்சள் கரசனாங்கண்ணி. ரெண்டாவது, பிட்யூட்ரி, அந்த சுரப்பியை அற்புதமா வேலை செய்ய வைக்குது. மூளை வளர்ச்சிக்கு இந்த கரிசாலை மாதிரி ஒரு உயர்ந்த ரகத்தை பார்க்க முடியாது. உடல் வலிமை, யாழி பலம், யாழின்னா யானை, ஒரு யானையினுடைய பலம் வரணும்னா எந்த அயன் டானிக் வாங்கி சாப்பிட வேண்டாம். சாதாரணமா இந்த கரிசாலை தினமும் 10 இலை 10 இலை சாப்பிட்டு வந்தா போதும், யாழி பலம் உண்டாகும், கிட்னி ட்ரபிள் வரவே வராது. கிட்னி ட்ரபிள் தான் இன்னைக்கு பெரிய செலவு மனுஷனுக்கு. ஒரு கிட்னி டிரான்ஸ்பர் பண்றதுன்னா பல கோடி எடுத்து முதல் வைக்க வேண்டியதா இருக்கு. அந்த கிட்னி எப்பவுமே கெடாம, சிறுநீர் ப்ராப்ளமே இல்லாம இருக்கணும்னு சொன்னா, இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், இல்லாதவங்களும் சாப்பிடலாம். இருக்கிறவங்களுக்கு சரியாகும், இல்லாதவங்களுக்கு புது வியாதி கிட்னில வரவே வராது. ரத்த சோகை பாண்டு, அது வரவே வராது. சிகப்பணுக்கள் கெட்டு போனா அந்த ரத்த சோகை பாண்டு வந்துடும், அந்த வியாதி வரவே வராது. அதே மாதிரி இந்த குழந்தைங்க மண்ணு தின்னு, சில குழந்தைங்க மண்ணு சாம்பிள் பல்பம் பிளேடு ஒன்னையும் பாக்கி வைக்காது, பூராத்தையும் முழுங்கிட்டு வயிறு பார்த்தா இந்த பெருசு பிள்ளையார் வயிறு மாதிரி இருக்கும், தட்டின கல்லு மாதிரி இருக்கும், மகோதர மாதிரி ஆயிடும். அவைகளுக்கு இந்த கரிசாலை சாறை கொடுத்தீங்கன்னா பிரமாதம் ஆயிடும். சில பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும், ஒண்ணு மேலால வரும் இல்ல கீழால வரும், ஜீரணமே ஆகாது. அந்த ஜீரண கோளாறு உள்ளவங்க இந்த கரிசாலை சாற்றை சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். கேன்சர் கண்டிப்பா எட்டியே பார்க்காது, கேன்சருக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ரெண்டே கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன். தைலம், அடுத்தது கரிசாலை தைலம், கரிசாலை சாறை எடுத்து அந்த சாரா கூட தேங்காய் எண்ணெய் சம அளவு கலந்து அதுல சீரகம், ஓமம், சித்திரத்தை, கொம்பரக்கு, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இதெல்லாம் உனக்கு கிடைக்கல கூட பரவாயில்ல, சாதாரண சிம்பிளா பேஸ் இப்படி ஞாபகம் வச்சுங்க. கரிசாலை சாறு எந்த அளவோ அந்த அளவு தேங்காய் எண்ணெய், இதுதான் பேஸ். அதுக்கு மேல கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு தான் நாம சொல்றதெல்லாம், அந்த சீரகம், கொம்பரக்கு, சித்திரத்தை, இதெல்லாம் சப்போர்ட் தான். முடிஞ்சா செய்யலாம், முடியலாம் இது ரெண்டு மட்டும், நாமே காய்ச்சலாம், ஒண்ணும் பெரிய வேலை இல்லை. நல்ல சுண்ட காய்ச்சி, அந்த நீர் வடிஞ்சு வெறும் எண்ணெய் மட்டும் இருக்கணும், அந்த அளவுக்கு சுண்ட காய்ச்சி இறக்கி வச்சு அதை தலையில தடவினால் மூளை அவ்வளவு குளிர்ச்சி ஆகும், மூளை அவ்வளவு குளிர்ச்சி ஆகும், ரத்தம் குளிர்ச்சி ஆகும் இல்லைங்களா, கண் ரொம்ப பார்வை கூர்மையா இருக்கும், கண் பார்வை கூர்மையாகும். ஆகையினால இந்த கரிசாலை தைலம் கடையில விற்குது, நாட்டு மருந்து கடையில செஞ்சு விற்கிறாங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அதனால கடையிலே வாங்கிக்கலாம், அவங்க சுத்தமா தான் செஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் வணிக முறையில முன்ன பின்ன இருக்கலாம், தப்பு இல்லை, அதை வாங்கி பூசிக்கலாம். ஆக கரிசாலை தைலத்தை நீங்க வாங்கி அவசியம் தடவணும். அதே மாதிரி கரிசாலை கண்மை, இந்த பெண்கள்லாம் கண்மை பூசுறாங்க இல்லைங்களா, கண்மை பூசுறது ஆண்களும் பூசுனாங்க, அந்த காலத்துல பெண்களும் பூசுனாங்க. இப்பதான் வந்து ஆண்கள் பூசுறதை நிப்பாட்டிட்டாங்க, பெண்கள் பூசுறதையும் நிப்பாட்டிட்டாங்க, இப்ப ப்ராப்ளம் கிடையாது. அந்த கரிசாலை கண்மை எப்படி தயார் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். கரிசாலை சாறு எடுத்து நல்ல வெள்ளை துணி எடுத்து அல்ல திரி மாறி கிழிச்சு அந்த வெள்ளை துணியால ஊற வச்சு மறுபடியும் காய வச்சு ஊற வச்சு காய வச்சு இப்படி 7 தடவை ஊற வச்சு காய வச்சு அதை திரியா திரிச்சு அந்த திரியை எடுத்து ஒரு நல்ல புதுசா இருக்கிற அகல் விளக்கு எடுத்து அதுல விளக்கெண்ணெய் முத்துக்கொட்டை எண்ணன்றம் இல்லையா, அந்த விளக்கெண்ணெயை ஊத்தி அதுல மஞ்சள் கரசனாங்கண்ணி அல்லது வெள்ளை கரசனாங்கண்ணி, முக்கியமா மஞ்சள் கரசனாங்கண்ணி தான் ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா வெள்ளை கரிசாலை இருக்கலாம். ஆக கரிசாலையில் துவைத்து காய வைக்கப்பட்ட அந்த திரி, அந்த திரியை போட்டு விளக்க ஏத்தி அது மேல ஒரு மண் சட்டியை கவுக்கணும், சும்மா கவுக்க கூடாது, சோத்து கத்தாழைன்னு சொல்லுவாங்க, குமரின்னு சொல்லுவாங்க சோத்து கத்தாழை, அந்த சோத்து கத்தாழையை மேல இந்த ஓட கிழிச்சிங்கன்னா உள்ள கொழ 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 கொழனு பச்சையா ஒரு கொழ கொழன்னு முட்டை வெண்கரு மாதிரி கொழ கொழனு பச்சையா ஒரு இது வரும். ஆமா, அங்க ஒரு சொல்யூஷன் வரும், அந்த திரவம் நக்கி பாத்திர போறீங்க, ஒரு மாசத்துக்கு சாப்பிட முடியாது, அவ்வளவு கசப்பு இருக்கும். ஆனா உடம்புக்கு நல்லது அந்த கசப்பு கூட. அந்த குழகுழப்பு, அந்த குழகுழப்பை எடுத்து அந்த மண் சட்டியில அப்படியே தடவிடணும். பெரிய இமயமலையில போய் ஒத்த காலில் நின்று பஞ்சு தலை நாக வரும், அதை அடிச்சுட்டு சிலாசத்து வரும். இப்படிலாம் நான் சொல்லல, சாதாரணமா தான், சாதாரணமா ஒரு வெள்ளை துணி மஞ்சள் கரிசாலம் நினைச்சு காய வச்சு திரி, அந்த கரிசாலை திரிய விளக்கெண்ணெயில போட்டு எரிய விடணும். எரிய விட்டு மேல மண் சட்டியை கவுக்கணும், அதுல அந்த சோத்து கத்தாழ சாரத்தை பூசணும். அப்படியே வச்சீங்கன்னு சொன்னா இது எரிஞ்சு அதுல படிஞ்சு அந்த பச்சையா இருக்கிற அந்த சொல்யூஷன் அப்படியே கண்ணம் கரையல்னு மாறிடுங்க. அற்புதமான கண்மை. இந்த கண்மையை தடவனா கண்ணாடி போடுற வேலையே கிடையாது. பகல்ல நட்சத்திரம் தெரியும்ன்றார் ராமலிங்கடிகள் குறிப்பிடும் பொழுது. இப்படி யார் இந்த கண்மையை பூசுகிறார்களோ அவர்களுக்கு பகலில் நட்சத்திரம் தெரியும்ன்றார். ஆகையினால அப்படிப்பட்ட பவர் உடையது இந்த கண்மை. ஆகையினால கரிசாலை என்பது அவ்வளவு உயர்ந்தது, மிக உயர்ந்தது, மிக சாதாரணமாக கிடைப்பது. இந்த உடம்பத்தை தங்கமாக மாற்றுவது, ஏமசித்தி பெறும்படியாக செய்வது, சாகும் உடம்பை சாகா உடம்பாக மாற்றுவது, நீண்ட ஆயுளை பெற வைப்பது, நோயில்லாத வாழ்வை பெற வைப்பது மிக எளிமையாக கிடைப்பது. அதனாலதான் அதுக்கு மேல நமக்கு மரியாதை இல்லை. ஏனாமா கிடைக்கிறதுன்றதுனால அது மேல நமக்கு மரியாதை இல்லை. இன்றிலிருந்து பின்பற்றுவோம் இந்த நோய் உடம்பை. நோய் கூடாக இருக்கின்ற இந்த உடம்பை அழியாத தங்க உடம்பாக, யாழி பலம்னு சொன்னார் பாருங்க, அது போல யானை பலமுடைய உடம்பாக இந்த உடம்பை நம்மால மாற்ற முடியும். கரிசாலையை பின்பற்றுவோம், கரிசாலை தைலத்தை தடவுவோம். கண்மை பூச வேண்டாம், அது கொஞ்சம் சிக்கலான பகுதி. அப்படி இல்லைனாலும் தைலம் தாராளமா தடவலாம். அதுவும் முடியலனாலும் தினமும் கரிசாலையே 10 இலை சாப்பிடுறதுன்னு வைங்க, கிடைக்க முடியவில்லை என்றால் கரிசாலை பவுடரே விக்குது, நாட்டு மருந்து கடையில விக்குது. சுத்தமான பவுடரா பார்த்து வாங்கிட்டு வந்து கதிகாலையில எழுந்து ஒண்ணுமே இல்லாதவன் வெந்நீர்ல குடிச்சுடுங்க. கொஞ்சம் வசதி உள்ளவங்க தேன்ல கலந்து பால்ல கலந்து சாப்பிடலாம். எப்படியோ ஒண்ணு கரிசாலை சாறு தினமும் இந்த உடம்புல போகணும். ஒரு மண்டலம் சாப்பிட்டு பார்ப்போம், அடுத்த மீட்டிங்கு வரும்பொழுது புதிய மனிதராக நாம் வருவோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட அற்புத வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற இந்த ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், முக்கியமாக தேவராஜ் ஐயா அவர்களுக்கும், இந்த அற்புதமான நிறுவனத்திற்கும் நன்றி என்று சொல்லி இதோடு இந்த இனிய உரையை நிறைவு செய்கின்றேன்.
மஞ்சள் கரிசாலையின் மகத்துவத்தை விளக்கியவர் புலவர் மு. ராமலிங்கம் அவர்கள்.